الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله. اللهم صل على سيدنا وحبيبنا وشفيعنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا، أما بعد، فيا عباد الله فإني أوصيكم نفسي أولا بتقوى الله وحذركم يوما عبوسا قمطريرا. أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام، وقال أيضا ألا بذكر الله تطمئن القلوب. عن أبي هريرة رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إن الله تبارك وتعالى يقول يا ابن آدم تفرغ لعبادتي أملأ صدرك غنى وأسد فقرك وإلا ملأت يدك شغلا ولم أسد فقرك. رواه الترمذي وابن ماجه وحسنه الترمذي وصححه الشيخ الباني رحمه الله تعالى. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து பக்குவமான முறையில் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுக்கே உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் இம்மண்ணின் மேல் படைக்கப்பட்ட அனைத்து படைப்புகளும் சாந்தியோடும் சந்தோஷத்தோடும் சீரோடும் சிறப்போடும் வாழ்வதற்கு எந்த வழி அருள் நிறைந்ததாக இருந்ததோ அந்த வழிகளை எல்லாம் காட்டித்தர வந்த உத்தம தூதர் சர்தாரே து ஆலம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள், கியாம நாள் வரக்கூடிய முஸ்லிமான முஃமினான அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் அருளும் உண்டாவதாக. புனிதமான ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹு தஆலா எவைகளை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு சொல்லி இருக்கின்றானோ அவைகளை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும், எவைகள் இருந்து அந்த ரப்பு நம்மை தவிர்ந்து விலகி ஒதுங்கி நடக்குமாறு சொல்லி இருக்கின்றானோ அவைகள் இருந்து தவிர்ந்து விலகி ஒதுங்கி நடக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத் செய்கிறேன், கட்டளையிடுகிறேன். பேரன்புமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குத்துபாவை ஆரம்பிப்பதற்கு முன்னால் ஆங்காங்கே பின் வரிசைகளில் உட்கார்ந்திருக்கக்கூடிய சகோதரர்களிடம் ஒரு பணிவான வேண்டுகோள். முன் வரிசைகள் காலியாக தென்படுகிறது, பின்னால் வரக்கூடிய சகோதரர்களுக்கு உதவி செய்யும் முகமாக முன்னால் வந்து அமர்ந்து கொள்ளுமாறு மிக பணிவாய் வேண்டிக் கொள்கின்றேன். பேரன்புமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் அனைவரும் ஒரு வருடத்தை, புனிதமான ஒரு இஸ்லாமிய வருடத்தை அடைந்து அதில் கால் வைத்திருக்கின்றோம். முஹர்ரம் மாதம் வந்துவிட்டால் முஸ்லிம்களுடைய அனைத்து மனிதர்களுடைய வாய்களிலிருந்தும் வரக்கூடிய விடயம்தான் இஸ்லாமிய புது வருடம். புது வருடம் வந்துவிட்டது, அல்லாஹ் அதை நமக்கு இஸ்லாமிய புது வருடமாக ஆக்கி தந்திருக்கின்றான். ஹிஜ்ரி 1437 நானும் நீங்களும் கால் வைத்திருக்கின்றோம். ஒரு வகையில் அது நமக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறது, இன்னொரு வகையில் நாம் அனைவரும் கவலைப்பட கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒரு வருடம் நம்மை விட்டு தாண்டிவிட்டது, அந்த வருடத்தில் நாம் என்ன செய்தோம், எப்படி வாழ்ந்தோம், என்னென்ன விடயங்களில் ஈடுபட்டோம்,
அல்லாஹ்வுக்கு பொருத்தமானவைகளை செய்தோமா இல்லையா, இந்த வருடம் நம்மை விட்டு கடந்து விட்டதே என்று சிந்திக்கக்கூடியவர்கள் நம்ம எத்தனை பேர் இருக்கிறார்கள்? கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலா நமக்கு இந்த வருடத்தை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கின்றான். நம்முடைய சென்று போன காலங்களை போன்று நம்முடைய காலங்களை ஆக்கிக் கொள்ளாமல் இந்த வருடத்தில் கால் வைத்திருக்கின்றோம். இந்த வருடத்தில் நாம் இன்றிலிருந்தே நாம் நியத்து வைக்க வேண்டும், நம்முடைய உள்ளங்களை சீர்படுத்திக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். நான் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான ஒரு மனிதனாக வாழ வேண்டும். அல்லாஹு தஆலா நம்முடைய நியத்துக்களை கபூல் செய்து கொள்வானாக. பேரன்புமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, காலங்கள் உருண்டோடி கொண்டே செல்கிறது. நம்முடைய மூச்சுக்கள் வினாடிகளாக மாறுகிறது, வினாடிகள் நிமிடங்களாக மாறுகிறது, நிமிடங்கள் நேரங்களாக மாற்றப்பட்டு இதே போன்று காலங்கள் சென்று கொண்டே இருக்கிறது. என்றாலும் இன்று மக்களுக்கு மத்தியில் வியாபாரிகளை எடுத்துக்கொள்வோம், விவசாயிகளை எடுத்துக்கொள்வோம், படித்தவர்கள் பட்டதாரிகளை எடுத்துக்கொள்வோம், சாதாரண மனிதர்களை எடுத்துக்கொள்வோம், அனைவர்களிடம் உலகத்தில் இருக்கக்கூடிய எத்துணை செல்வங்கள் இருந்தாலும் ஆனால் ஒரு விடயம் அவர்களிடம் இன்று இல்லாமல் போயிருக்கிறது. அது என்ன? அதுதான் நிம்மதியற்ற நிலைமையில் இன்று முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். படித்தவர்கள் இருக்கிறார்கள், பட்டதாரிகள் இருக்கிறார்கள், நல்ல எஜுகேஷன் லெவல்ல உள்ளவர்கள் இருக்கிறார்கள், செல்வந்தர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய செல்வ நிலையோ அவருடைய படிப்புடைய விடயமோ இவைகளெல்லாம் வைத்து அவர்கள் இந்த நிம்மதியை அடைந்தார்களா? இல்லவே இல்லை. கேட்டு பார்த்தா சொல்லுவார்கள், எல்லாம் இருக்கு ஆனால் நிம்மதி இல்லை. கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலா நமக்கு குறிப்பாக முஸ்லிம்களுக்கு நிம்மதியை எதில் வைத்திருக்கின்றான்? சந்தோஷத்தை அல்லாஹ் எதில் வைத்திருக்கின்றான்? ராகத்தை அல்லாஹ் எதில் வைத்திருக்கின்றான்? அல்லாஹ் நிம்மதி, சந்தோஷம், ராகத் இவைகளை அல்லாஹ் எதில் வைத்திருக்கின்றானோ அதை நானும் நீங்களும் மறந்து எதில் அல்லாஹ் நிம்மதி, சந்தோஷம், ராகத்தை வைக்கவில்லையோ அதில் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். கலீபத்துல் முஃமினீன் ஹஜ்ரத் உமர் பின் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலம், ஹஜ்ரத் அபு உபைதா பின் ஜர்ராஹ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரெண்டு பேரும் செல்கிறார்கள். சென்று கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ரத் அபு உபைதா பின் ஜர்ராஹ் அவர்களை பார்த்து சொன்னார்கள், ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், இன்னா குன்னா அதல்ல கௌமின் ஃபஅஸ்ஸலல்லாஹு பில் இஸ்லாம், நாங்கள் சமூகத்தில் மோசமானவர்களாக இருந்தோம், மக்களுக்கு மத்தியில் கௌரவம் அற்றவர்களாக, கேவலமானவர்களாக, இழிவானவர்களாக, புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருந்தோம். அல்லாஹ் இந்த இஸ்லாத்தை கொண்டு, இந்த கலிமாவை கொண்டு, இந்த தீனை கொண்டு அல்லாஹ் எங்களை கண்ணியப்படுத்தியிருக்கின்றான் சொல்லிவிட்டு சொன்னார்கள், நத்லுபுல் இஸ்ஸ பிகைரி மா அஸ்னல்லாஹ் அஸ்னல்லாஹ். அல்லாஹ் எதில் கண்ணியம், ராஹத், இஸ்ஸத், கௌரவம், அந்தஸ்தை அல்லாஹ் எதில் வைத்திருக்கின்றானோ அதில் தேடாமல் அதை விட்டுவிட்டு பொருளாதாரத்தில், படிப்பில், பட்டத்தில், செல்வத்தில், நம்முடைய ஆட்சி அதிகாரத்தில் இவைகளில் நாம் தேடியிருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் நம்மை கேவலப்படுத்தியிருப்பான். கண்ணியமானவர்களே, இன்று பாருங்கள், கடல் ஓரங்கள் வழியாக, ஸ்டேஷன் வழியாக, விமான நிலையங்கள் ஊடாக இன்று வெளிநாட்டவர்கள், உள்நாட்டவர்கள் சுற்றித் திரிகிறார்கள். ஏன் திரிகிறார்கள்? அவர்கள் நிம்மதியை தேடுகிறார்கள். ஆனால் இன்னும் நிம்மதியை அவர்கள் அடைந்து கொள்ளவில்லை. அவர்கள் நிம்மதி எதில் இருக்கிறதோ அதை விட்டும் அவர்கள் புறக்கணித்து, அதை மறந்து, அதில் நிம்மதியை தேடாமல் அவர்கள் நிம்மதியை தேடுகிறார்கள். ஆனால் இன்னும் கிடைக்கவில்லை. நம்முடைய சஹாபாக்களுடைய வரலாறுகளை எடுத்து பாருங்கள், அந்த சஹாபாக்களுடைய குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி இருந்ததா? நிம்மதி இருந்தது. கூட்டு வாழ்க்கையில் நிம்மதி இருந்ததா? நிம்மதி இருந்தது. தனிப்பட்ட வாழ்க்கையில் நிம்மதி இருந்ததா? மாஷா அல்லாஹ், அவருடைய எல்லா விடயங்களிலும் நிம்மதி இருந்தது. சஹாபாக்கள் அவர்களும் மனிதர்கள், நாங்களும் மனிதர்களாக இருக்கின்றோம். அந்த ரசூலை தான் அந்த சஹாபாக்கள் பின்பற்றினார்கள், நாங்களும் அந்த ரசூலை தான் பின்பற்றுகின்றோம். ஆனால் அந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி இருந்தது, சந்தோஷம் இருந்தது, ராஹத் இருந்தது. கண்ணியமாக கௌரவமாக உலகத்தில் வாழ்ந்தார்கள். உலகத்தில் எதை சாதிக்க நினைத்தார்களோ அவைகளை எல்லாம் சாதித்து விட்டு இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டார்கள், கண்ணியமானவர்களே. ஆனால் இந்த நம்முடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள், முஸ்லிம்களுடைய நிலைமைகளை எடுத்து பாருங்கள். நம்முடைய திருமண வைபவமா, நம்முடைய கல்வி கலாச்சாரமா, நம்முடைய கொடுக்கல் வாங்கல்களா, நம்முடைய வலிமா விருந்துகளா, நம்முடைய வியாபாரங்களா, இவைகள் அனைத்திலும் அல்லாஹ் ரசூலுடைய பொருத்தம் எத்தனை வீதம் தங்கியிருக்கிறது? வியாபாரத்தை எடுத்து பாருங்கள், கொடுக்கல் வாங்கலை எடுத்து பாருங்கள், அவருடைய திருமண வைபவங்களை எடுத்து பாருங்கள், கல்வி கலாச்சாரம், ஸ்கூலுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். கண்ணியமானவர்களே, நிம்மதியற்றவர்களாக வாழ்கின்றோம். ஏன்? அல்லாஹ்வை ரசூலை மறந்துவிட்டோம், திருமண வாழ்க்கையில் அல்லாஹ்வை மறந்துவிட்டோம், ரசூலை மறந்துவிட்டோம், கொடுக்கல் வாங்கலில் வியாபாரத்தில் அல்லாஹ் ரசூலை மறந்துவிட்டோம். அதே போன்று கல்வி, கல்வி கலாச்சாரம், இன்றைக்கு நாம் என்ன சொல்லுகின்றோம், எஜுகேஷன் எந்த அளவுக்கு தேவை என்பதாக பேசுகின்றோம். நிச்சயமாக தேவைதான், ஒரு மனிதனுக்கு கல்வி அறிவு அவசியம். என்றாலும் அந்த கல்வி கூடங்களில் நடக்கக்கூடிய அட்டகாசத்தை பாருங்கள். யாரும் கோபித்துக் கொள்ளக்கூடாது. அன்னையில் நடைபெற்றது இந்த ஆசிரியர் தின கொண்டாட்டம். நமக்கு எல்லாரும் தெரியும், அந்நிய மத பாடசாலைகளை விட்டுவிடுங்கள், நம்முடைய முஸ்லீம் எத்தனையோ பாடசாலைகளில் என்ன கூட்டு கும்மாளங்கள் நடைபெற்றது. இன்று சமூக வலைதளங்களில் அந்த வீடியோக்கள், ஒளி நாடாக்கள் இன்று எத்தனையோ பேருடைய கைகளில் இன்று சர்வ சாதாரணமாக இன்று அப்படியே உபயோகிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, இப்படியெல்லாம் செய்துவிட்டு நிம்மதியை தேடினால் நிம்மதி கிடைக்குமா? நிம்மதி கிடைக்காது. முஸ்லீம்கள் இன்று நாளுக்கு நாள் பின்தங்கிக் கொண்டே இருக்கிறார்கள், நாளுக்கு நாள் பின்னோக்கி சென்று கொண்டே இருக்கிறார்கள். அந்த காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்களுடைய வரலாறுகளை எடுத்து பாருங்கள், அவர்கள் இரவை எப்படி கழித்தார்கள், இரவுடைய நேரத்தை அவர்கள் எப்படி பயன்படுத்தினார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான், அவர்கள் இரவில் சொற்ப நேரம் தூங்குவார்கள், சொற்ப நேரம் தூங்குவார்கள், ஆனால் அதிகமான நேரம் விழித்திருப்பார்கள், அதிகமான நேரம் விழித்திருப்பார்கள். நானும் நீங்களும் அதைத்தான் செய்கின்றோம். நம்முடைய எத்தனையோ வாலிபர்கள், எத்தனையோ வாலிப பெண்கள், அவர்களும் இரவையில் சொற்ப நேரம் தூங்குகிறார்கள், அதிகமான நேரம் விழித்திருக்கிறார்கள். அவர்கள் விழித்திருந்த விதம் வேறு, நானும் நீங்களும் விழித்திருக்கக்கூடிய விதம் வேறு. அவர்கள் இரவை எதற்காக கழித்தார்கள்? அல்லாஹ்வை வணங்குவதில், அல்லாஹ்வை இபாதத் செய்வதில், அல்லாஹ்வை திக்ர் செய்வதில், அல்லாஹ்வை சுஜூத் செய்வதில் அவர்கள் இரவை கழித்தார்கள். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்களுடைய தன்மைகள், குவாலிட்டியை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான். என்ன சொல்லுகின்றான், வல்லதீன யபீதுன லிரப்பிஹிம் சுஜதன் வகியாமா. அல்லாஹ் சொல்லுகின்றான், அவர்கள் இரவை எப்படி கழிப்பார்கள், சுஜதன் வகியாமா, சுஜூதிலும் கியாமிலும் ருகூஇலும் இந்த இபாதத்தை அவர்கள் செய்து கொண்டு இரவை கழிப்பார்கள். ஆனால் கவலைக்குரிய விடயம் என்னவென்றால், நம்முடைய வாலிபர்களும் வாலிப பெண்களும் இன்னும் ஒரு படி மேல சொல்வதாக இருந்தால், திருமணம் முடித்து குழந்தைகளை கண்டவர்கள் கூட தன்னுடைய கால நேரங்களை எது செலவழிக்கிறார்கள், எது செலவழிக்கிறார்கள், இன்டர்நெட்டிலும், பேஸ்புக்கிலும், ஸ்கைப்பிலும், வாட்ஸ்அப்பிலும், வைபரிலும், யூடியூபிலும் காலத்தை கழித்துக் கொண்டே இருக்கிறார்கள், கழித்துக் கொண்டே இருக்கிறார்கள். பகல் காலம் எப்படி கழிகிறது? கடையில் உட்கார்ந்து இருக்கக்கூடியவர்களுடைய நேரத்தை பாருங்கள், வியாபார ஸ்தலங்களில் இருக்கக்கூடியவருடைய நேரத்தை பாருங்கள், தொழில் புரியக்கூடியவர்களுடைய நேரத்தை பாருங்கள், பஸ்ஸில் பயணிக்க செய்யக்கூடிய அந்த பயணிகளுடைய காலங்களை பாருங்கள், அவருடைய நேரத்தை பாருங்கள். கண்ணியமானவர்களே, கவலைக்குரிய விடயம், இன்று மக்கள் முஸ்லீம்கள் நிம்மதியற்று வாழ்கிறார்கள். ஏன்? சஹாபாக்கள் எப்படி அந்த இரவை பகலை கழித்தார்களோ அந்த முறையில் நானும் நீங்களும் கழிக்க தவறிவிட்டோம். இதனால் தான் மனிதனுக்கு இன்று பிரச்சனைகள் நாளுக்கு நாள் வந்து கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் மனிதனுக்கு நிம்மதியை எதில் வைத்திருக்கின்றான்? அல்லாஹு தஆலா சுருக்கமாக ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மைன்னுல் குலூப், அல்லாஹ்வை தியானிப்பதில், அல்லாஹ்வை திக்ர் செய்வதில், அல்லாஹ்வை ஞாபகமாக அல்லாஹ்வுடைய சிந்தனையுடன் வாழ்வதில் தான் மனத்துக்கு நிம்மதி, இந்த உள்ளத்துக்கு சாந்தம் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த மனிதர் காலையை அடைகிறாரோ, அடைந்த பொழுது அவர் ஏழு முறை ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹா இல்லல்லாஹு அலைஹி தவக்கல்து வ ஹுவ ரப்புல் அர்ஷில் அஸீம், இந்த துஆவை ஏழு முறை காலையில் இவர் ஓதுகிறார். அதே போன்று மாலையிலும் இவர் ஓதுகிறார். கஃபாஹு அல்லாஹு மா அஹம்மஹு, அவருடைய எல்லா கவலைகளுக்கும் அல்லாஹ் போதுமானவனாக இருக்கின்றான். மஸ்ஜிதுக்கு வந்தோம், ஜும்ஆவுடைய நாளையில் சமூகம் அளித்திருக்கின்றோம். இந்த மஸ்ஜிதுக்கு வரும்போது நம்ம எத்தனை பேர் அல்லாஹ்லி அபுவாப ரஹ்மதி, யா அல்லாஹ் உன்னுடைய ரஹ்மத்துடைய வாயலை நமக்கு திறந்து வைப்பாயாக என்று ஓதியவர்கள் நம்ம எத்தனை பேர் இருக்கிறார்கள். ஆனால் கல்வியை பற்றி பேச வேண்டுமா, வியாபாரத்தை பற்றி பேச வேண்டுமா, எஜுகேஷனுடைய லெவலை பற்றி விவரிக்க முடியுமா, அந்த அளவு ஆற்றல் பெற்றவர்கள் தான் நானும் நீங்களும். ஆனால் இபாதத்துடைய விடயத்தில், அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய விடயத்தில் நாம் எவ்வளவு பின்தங்கியவர்களாக இருக்கின்றோம். இந்த துஆவை மாத்திரம் பாருங்கள், மஸ்ஜிதுக்குள்ளால் வரும்போது இந்த துஆவை ஓதியவர்கள் எத்தனை பேர், ஓதாதவர்கள் எத்தனை பேர். அதன் பிறகு அச்சிக்காக்குடைய நீர் எத்தனை பேர் வைத்தோம். அற்ப சாதாரணமான சிறிய சிறிய துவாக்கள் வாழ்க்கையில் பெரும் பெரும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது. சஹாபாக்கள் இதைத்தான் செய்தார்கள். இத்மீனானுல் கல், உள்ள நிம்மதி, உள்ளத்தில் அவர்களுக்கு நிம்மதி கிடைத்தது. இன்று நிம்மதியை பறிகொடுத்து நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹு தஆலா நமக்கு இன்னும் சந்தர்ப்பத்தை தந்திருக்கின்றான். புதிய வருடத்தை ஆரம்பித்திருக்கின்றோம். இந்த புதிய வருடத்திலாவது இந்த முஹர்ரம் இஸ்லாமிய வருடத்தில் முதல் வருடம், முதல் மாதம் நமக்கு ஆரம்பித்து இன்று இரண்டாவது நாளை அடைந்திருக்கின்றோம். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் வரணும். நானும் நீங்களும் நிம்மதி உள்ளவர்களாக மாற வேண்டும். சஹாபாக்களுடைய வரலாறுகளை பாருங்கள், அதன் பிறகு வந்த கலீஃபாக்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை பாருங்கள். அவர்கள் அரசாட்சியில் இருந்தார்கள், அவர்கள் செல்வந்தர்களாக இருந்தார்கள், அவர்கள் ஏழைகளாகவும் இருந்தார்கள். ஆனால் வாழ்க்கையில் நிம்மதி இருந்தது, வாழ்க்கையில் நிம்மதி இருந்தது. இன்று பெரிய வியாபாரியாக இருக்கிறார், பெரிய அறிவாளியாக இருக்கிறார், பெரிய எஜுகேஷன் லெவல்ல முன்னோடிகளாக இருக்கிறார்கள். கேட்டால் சொல்லுவார்கள், குடும்பத்தால் நிம்மதி இல்லை, தான் பெற்றெடுத்த குழந்தைகளால் நிம்மதி இல்லை, தன்னுடைய வீட்டுக்கு வந்த மருமகளால் நிம்மதி இல்லை, தன்னுடைய வீட்டுக்கு வந்த மருமகனால் நிம்மதி இல்லை. நம்முடைய வியாபாரத்தில், நம்முடைய வியாபார ஸ்தலங்களில் வேலை செய்யக்கூடிய அந்த தொழிலாளிகளின் மூலமாக நிம்மதி இல்லை. கண்ணியமானவர்களே, நிம்மதியை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், யப்ன ஆதம், ஆதமுடைய மகனே, தஃபர்ரக் லி இபாதத்தி, என்னுடைய இபாதத்துக்கு நேரத்தை கொடுப்பாயாக, தஃபர்ரக் லி இபாதத்தி அம்ல சத்ரத தினன், உன்னுடைய உள்ளத்தை நான் செல்வ சீமானாக ஆக்குகின்றேன், செல்வ சீமானாக உன்னை நான் ஆக்குகின்றேன், உடைய வறுமையை நான் நீக்கிடுவேன், உனக்கு செல்வ செழிப்பை தருவேன், தினம் நஃப் சம்பாதிப்பாரு போதும் என்ற மனப்பாங்கை அல்லாஹ் கொடுப்பான். இல்லை என்றால் காலையிலும் உட்காருவாரு, மாலையிலும் உட்காருவாரு, இரவு நேரங்களில் உட்காருவாரு. அவருக்கு சாப்பிடுவதற்கு கூட நேரம் கிடைக்க மாட்டாது. உழைப்பார் உழைப்பார், அந்த உழைப்பில் அவர் எந்த ஒன்றையும் கண்டிருக்க மாட்டார். ஏன்? அல்லாஹ்வுடைய இபாதத்துக்கு நேரம் கொடுக்கவில்லை. அல்லாஹ் கண்டிஷன் போடுகின்றான், நீ என்னுடைய இபாதத்துக்கு நேரம் கொடுத்தால், புதிய வருடம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது, நேர பழைய நிலைமையை விட்டுவிட்டு புதிய நிலைமைக்கு மாறுங்கள், பழைய உங்களுடைய இருக்கக்கூடிய குணங்கள், உங்களிடம் இருக்கக்கூடிய அழுக்குகள், உங்களிடம் இருந்த அவிரோதம் குரோதம் இவைகளை நீக்கிவிட்டு நீங்க நல்ல மக்களாக மாறுங்கள், நிம்மதி அடைவீர்கள், உள்ளத்தில் செல்வ செழிப்பை நான் தருவேன், வறுமையை நீக்கிவிடுவேன். அல்லாஹ் தொடர்ந்து சொல்லுகின்றான், ஓ இல்லா, அப்படி இல்லையா, உனக்கு வேலை பழுவை நான் தந்து விடுவேன், வேலை பழுவை தந்துடுவேன், ஓயாத வேலை தீராத கவலையை நான் தருவேன் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். இதை கண்கூடாக நானும் நீங்களும் வெளிநாடுகளிலும் பார்க்கின்றோம், உள்நாடுகளிலும் பார்க்கின்றோம். வேலை கொரியா ஜப்பான் போன்ற நாடுகளை எடுத்து பாருங்கள், மக்கள் வேலை வேலை என்றே அலைவார்களே தவிர அவருடைய உடல் ஆரோக்கியத்தை அவர்கள் பார்த்தார்களா? இல்லவே இல்லை. காலையிலும் வேலை, மாலையிலும் வேலை, இரவிலும் வேலை, பகலிலும் வேலை, ஓயாத வேலை பழுவை சுமந்தவர்கள் நம்முடைய கண்ணுக்கு முன்னால் இன்று எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான், நிம்மதி ராஹத் சந்தோஷம் வேணுமா, தஃபர்ரகு லி இபாதத்தி, என்னுடைய இபாதத்துக்கு நேரம் கொடுப்பாயாக. ஐவேளை தொழுகையாக இருந்தாலும் சரி, ஜும்மாவுடைய தொழுகையாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய கடமை என்று எது வருகிறதோ அவைகளுக்கு நேரம் கொடுங்கள். நேரம் கொடுத்தால் அல்லாஹ் நிம்மதியான வாழ்க்கையை, சந்தோஷமான வாழ்க்கையை மௌத்துக்கு முன்னால் தந்துதான் அல்லாஹ் நம்முடைய உயிரை கைப்பற்றுவான். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, இன்று மனிதர்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தால் சொல்வார்கள், நம்முடைய வீடெல்லாம் அழகாக இருக்கிறது, ஆனால் வீட்டுக்குள்ளால் அல்லாஹ்வை மறந்தோம், அல்லாஹ் நிம்மதியை எடுத்து விட்டான். ஒவ்வொரு மனிதரிடம் கேட்டால் சொல்வார்கள், நேரம் இல்லை. முன்னோர்களுடைய வரலாறுகளை எடுத்து பாருங்கள். கலீபா ஹாரூன் ரஷீத், அவருடைய மனைவி ஜுபைதா, இந்த சம்பவங்கள் எல்லாம் அல்லாஹ் நமக்கு ஏன் வைத்திருக்கிறான் என்றால், முன்னோர்களுடைய வரலாறுகளை படித்து பாருங்கள். இன்று பேப்பர் படிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இருக்கிறது. காலையில் எழும்பியது முதல் வேலை பேப்பர் வாங்குற, பேப்பர் கடைக்கு செல்கிறார், பத்திரிகை வாங்குகிறார், கேட்டார் சொல்கிறார், நாட்டினுடைய நிலைமையை அறிய வேண்டும். உண்மைதான், சில பேர் காலையில பல் தீட்டுவதற்கு முன்னாலே டிவி ஆன் பண்ணியாச்சு. ஏ, காலையில என்னமோ வரவு செலவு திட்டம் இவர கையில கொடுக்கிற மாதிரி. கண்ணியமானவர்களே, கேட்டா சொல்லுகின்றோம், வீட்டுக்குள்ளால் நிம்மதி இல்லை, குடும்ப பழு கூடிவிட்டது, குழந்தைகளுக்கு ஓதி கொடுக்க நேரம் இல்லை, அவர்களுக்கு படித்து கொடுக்க நேரம் இல்லை, நிம்மதியற்றவர்களாக வாழ்கின்றோம். முன்னோர்களுடைய வரலாறுகளை பாருங்கள். ஹாரூன் ரஷீத் இவ்வளவு பெரிய ஆட்சியாளர், அவருடைய மனைவி ஜுபைதா, ஜுபைதா பின் ஜஃபர் இப்னு மன்சூர் அல் ஹாஷிமி, இவருடைய மகளைத்தான், ஜஃபர் இப்னு மன்சூருடைய மகளைத்தான் ஹாரூன் ரஷீத் திருமணம் முடித்தார். இந்த ஹாரூன் ரஷீதுடைய மனைவி அந்த சபையில், அந்த பெண்மணிக்கு 100 அடிமை பெண்கள் இருந்தார்கள். சாதாரண ஒரு வீட்டுக்கு வேலைக்காரியா இருக்கக்கூடியவர்களுக்கு இவ்வளவு மதிப்பு இருக்கிறது. இன்னாருடைய வீட்டில் நான் வேலை செய்கின்றேன், அவர் என்ன இப்படி கவனிக்கிறார் என்பதாக அவர் தன்னுடைய அந்தஸ்தை தூக்கி சொல்லுவார். இந்த ஹாரூன் ரஷீதுடைய மனைவி எவ்வளவு பெரிய அந்தஸ்துள்ள ஒரு பெண். ஹாரூன் ரஷீதுடைய வரலாறுகளை நாம் படித்திருக்கின்றோம். இந்த ஜுபைதாவுக்கு 100 அடிமை பெண்கள் இருந்தார்கள். அந்த 100 அடிமை பெண்களும் என்ன செய்வார்கள் தெரியுமா? அந்த அரச தர்பாரில் அந்த 100 அடிமை பெண்களும் குர்ஆன் ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த 100 அடிமை பெண்களும் ஹாபிலாக்களாக இருந்தார்கள். உலமாக்கள் எழுதுகிறார்கள், இந்த ஹாரூன் ரஷீதுடைய சபைகளில், ஹாரூன் ரஷீதுடைய இந்த தர்பாரில் இவர்கள் ஓதக்கூடிய இந்த குர்ஆனுடைய சத்தம் தேனீக்களுடைய ரீங்காரத்தை போன்று ஒவ்வொரு நாளும் ரீங்காரம் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். அவர்கள் அந்த அளவு அந்தத்தில் இருந்தார்கள். அவர்கள் அல்லாஹ்வை மறந்தார்களா? இல்லவே இல்லை. அரசாட்சி இருந்தது, அவர்களுக்கு அந்தஸ்து இருந்தது, அதை வைத்து அவர்கள் அல்லாஹ்வை திருப்திப்படுத்தினார்கள். அல்லாஹ் அவருடைய வாழ்க்கையில் நிம்மதியை கொடுத்தான். ஹாரூன் ரஷீதுடைய இன்னொரு சம்பவம் வருகிறது. ஹலீபாவாக இருந்த காலத்தில் ஹாரூன் ரஷீத் உலமாக்களை மதிப்பார்கள், உலமாக்களை மதிப்பார்கள், உலமாக்களை தன்னுடைய சபைக்கு எடுத்து அந்த உலமாக்களுக்கு சொல்லுவார்கள் கபரை பற்றி, ஹஷரை பற்றி, கியாம நாளை பற்றி, சொர்க்கம் நரகத்தை பற்றி எனக்கு சொல்வீர்களாக. அதை கேட்ட ஹாரூன் ரஷீத் அதை கேட்டு கண்ணீர் வடித்து அழுத சம்பவங்கள் எத்தனையோ இருக்கிறது. இன்று நாம் நம்முடைய சமூகத்தில் நம்முடைய உலமாக்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதைகளை எத்தனை பேர் கொடுக்கின்றோம்? அதால் ஒரு கூட்டம் நிம்மதியற்றவர்களாக இருக்கிறார்கள். சில பேர் உள்ளத்தில் அவர்களுக்கு பொறுப்பு வந்துவிட்டால், ஆட்சி அதிகாரம் வந்துவிட்டால், பட்டம் பதவி வந்துவிட்டால் உலமாக்களை மதிக்க மாட்டார்கள், மதிக்க மாட்டார்கள். கண்ணியமானவர்களே, நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். சில கூட்டம் உலமாக்களுக்கு ஏசி ஏசியே அவர்கள் நிம்மதியற்றவர்களாக ஆகிவிட்டார்கள். இன்று பார்க்கின்றோம், இந்தியா, பாகிஸ்தான், சவுத் ஆப்பிரிக்கா, பங்களாதேஷ், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் அந்த நாடுகளுக்கு சென்று ஒவ்வொரு வீட்டு கதவை தட்டினாலும் குறைந்தது ஒரு வீட்டுக்கு ஒரு ஆலிம், ஒரு ஹாஃபிஸ் இருப்பார். ஏன்? அவர்கள் உலமாக்களை மதித்தார்கள். ஷேக் ஜகரியா ரஹிமஹுல்லாஹ், ஷேகுல் ஹதீஸ் தன்னுடைய ஒரு கிதாபில் எழுதியிருக்கிறார்கள், நம்முடைய பரம்பரையில் இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் சுமந்த ஹாஃபிள்கள், உலமாக்கள் உருவாகணுமா? நாம் நம்முடைய முன்னைய மூத்த உலமாக்களுக்கு மரியாதை கொடுத்து கடமைப்பட்டிருக்கின்றோம். அப்படி கடமை அவர்களுக்கு நாம் கண்ணியம் கொடுத்தோம், அந்தஸ்து கொடுத்தோம். ஆனால் நம்முடைய மகன் ஹாபிலாக ஆலிமாக மாறவில்லை என்றாலும் அல்லாஹ் அந்த குடும்பத்தில் இருந்து குர்ஆனை ஹதீஸை விளங்கப்படுத்தக்கூடிய ஒரு மாணவனை அல்லாஹ் உருவாக்குவான். அப்படி இல்லையா, சமூகத்தில் நீங்கள் மரியாதை கொடுக்காமல், கண்ணியம் கொடுக்காமல், அவருடைய அந்தத்தை கேவலப்படுத்தி நீங்கள் அவர்களை உதாசீனம் செய்தால் உங்களுடைய 7 பரம்பரைக்கு இந்த குர்ஆனும் ஹதீஸும் நசீபாக மாட்டாது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். சிலர் இதில் உலமாக்களுக்கு ஏசி ஏசியே நிம்மதியை அட்டார்கள். அவர்களுக்கு அந்தஸ்து இருக்கிறது, ஆனால் பொறுப்புகள் இருக்கிறது. சில பேர் அந்த பொறுப்பை வைத்து, அதிகாரத்தை வைத்து, அவருடைய பதவியை வைத்து இவர்களை அடக்குகிறார்கள். இன்று பல ஊர்களில் பார்க்கின்றோம், பல ஊர்களில் பார்க்கின்றோம். கண்ணியமானவர்களே, எத்தனை உலமாக்கள், வயது வந்தவர்கள், முதியவர்கள், எத்தனை குர்ஆனை ஹதீஸை சுமந்தவர்கள் இன்று கண்ணீரும் கம்பளையும் ஆயிருந்து கொண்டிருக்கிறார்கள். நிர்வாகத்துடைய தொல்லை, அல்லது ஊர் மக்களுடைய தொல்லை, அல்லது தனவந்தர்களுடைய தொல்லையினால் உதாசீனப்படுத்தப்பட்டு இன்று மூலையில் உட்கார்ந்து கண்ணீர் வடிக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? கண்ணியமானவர்களே, குர்ஆனை ஹதீஸை சுமந்தவர்கள், அல்லாஹ் சொல்லுகின்றான், நம்முடைய நாக்கு கபூல் செஞ்சோ, கல்பு கபூல் செஞ்சோ இல்லையோ, அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான், இன்னமா யக்ஷல்லா மின் இபாதிஹில் உலமா, உலகத்திலே அல்லாஹ்வை அதிகமாக பயப்படக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கும் என்றால் அவர்கள் உலமாக்கள் தான். ஏன்? சொர்க்கத்தையும் நரகத்தையும் நன்றாக புரிந்தவர்கள், அதை விளங்கியவர்கள், அறிந்தவர்கள், குர்ஆனை எப்படி விளங்க வேண்டுமோ அப்படி விளங்கியவர்கள். இந்த ஹாரூன் ரஷீத் மன்னர் உலமாக்களுக்கு கண்ணியம் கொடுத்தார். அதே போன்று உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவருடைய வரலாறு பதியப்படுகிறது. அவர்களுக்கு 12 குழந்தைகள் இருந்தார்கள். அந்த உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் என்ன செய்வார்கள், உலமாக்களை மதிப்பார்கள். அவருடைய வாழ்க்கையில் நிம்மதி இருந்தது, ஆட்சி அதிகாரம் பட்டம் பதவி இருந்தது. ஆனால் அவர்களுக்கு கீழால் இருந்த அந்த உலமாக்களை மதித்தார்கள். கண்ணியமானவர்களே, நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய பலவீனங்களில் ஒன்றுதான் சில கூட்டம், சில பேர் மாஷா அல்லாஹ் கண்ணியப்படுத்தக்கூடியவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்றாலும் ஒரு சிலர் அவர்களுக்கு அவர் பிடிக்கவில்லையா, அவருக்காக வேண்டி இன்று பள்ளியில் இருந்து துரத்தியவர்கள் திரும்பியிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இதெல்லாம் மனிதனுடைய நிம்மதியை கெடுத்துவிடும். ஆனால் அவர் பள்ளியில் இருந்து விலக்கப்பட்டார், ஒதுக்கப்பட்டார், தூரமாக்கப்பட்டார். உலகத்தில் அவருக்கு பள்ளி கிடைக்காமல் இல்ல, மதரசா கிடைக்கலாம் இல்ல, அதை விட சிறந்ததை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான், சிறந்ததை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். கண்ணியமானவர்களே, நாம் உலமாக்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை, பனி இஸ்ரவர்களுடைய இருக்கக்கூடிய நபிமார்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை போன்று என்பதாக உலமாக்கள் கிதாபுகளில் எழுதியிருக்கிறார்கள். ஹாரூன் ரஷீதுடைய சம்பவங்கள் அதிகமாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, நிம்மதி தேவையா? நாம் யாருக்கும் தரை குறைவாக கருதக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் நிம்மதியை தேடுகின்றோம், ஆனால் நிம்மதியை தேடக்கூடிய எல்லா முயற்சிகளையும் செய்கின்றோம், ஆனால் ஒரு பகுதியில் ஓட்டையை விட்டு விடுகின்றோம். கண்ணியமானவர்களே, இன்று பார்க்கின்றோம் எத்தனையோ முஸ்லிம் நாடுகள் இன்று நிம்மதியை இழந்தவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அதுக்கு நேர் மாற்றமாக இஸ்லாம் புதிதாக பூட்டப்பட்ட இஸ்லாமிய கலாச்சாரம், இஸ்லாமிய பண்பாடு, இஸ்லாமிய குர்ஆன் ஹதீஸுடைய வாழ்க்கை நெறி புதிதாக பூட்டப்பட்ட நாடுகள் இன்று முன்னிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அவர்கள் நிம்மதியாக வாழ்கிறார்கள். இஸ்லாம் பரம்பரை பரம்பரையாக இஸ்லாமிய நாடாக இஸ்லாமியர்களாக இருந்தவர்கள் இன்று நிம்மதியற்றவர்களாக இருக்கிறார்கள். பாருங்கள், அண்மை காலத்தில் ஒரு ஆர்டிக்கல் வெளியிடப்பட்டது. முக்கியமான 10 நாடுகள் தேர்ந்தெடுக்கப்பட்டது. உலகிலே இஸ்லாமிய போதனைகளை அதிகமாக பின்பற்றுகின்ற நாட்டில் மிக மிக மதிப்பு கொடுக்கப்பட்டது அயர்லாந்து. கண்ணியமானவர்களே, அந்த பட்டியலில் 10 நாடுகளை குறிப்பிட்டார்கள். எந்த ஒரு முஸ்லிம் நாடும் இதுக்கு உள்வாங்கவில்லை, உள்வாங்கப்படவில்லை. 208 நாடுகள் முஸ்லிம் நாடுகளை கொண்ட ஒரு சரித்திரம், ஒரு பட்டியல் வெளியிடப்படுகிறது. அதில் மலேசியாவுக்கு 33 இடத்தையும் குவைத்துக்கு 48 இடத்தையும் கொடுக்கிறார்கள். அதுக்கு முன்னால் நோர்வே வேணுமா, இங்கிலாந்து வேணுமா, அயர்லாந்து வேணுமா, பெல்ஜியம் வேணுமா, அதே போல நியூசிலாந்து வேணுமா, பின்லாந்து, கிட்டத்தட்ட 10 நாடுகள் இஸ்லாமிய கலாச்சாரத்தை, குர்ஆன் ஹதீஸை அதிகமாக இன்றைய காலகட்டத்தில் அந்நியவர்கள் இஸ்லாத்துக்கு வந்து இதை பின்பற்றுகிறார்கள். முஸ்லிம் நாடுகளை காட்டியும் இந்த நாடுகள் முன்னிலையில் இருக்கிறது என்பதாக ஆர்டிக்கல் வெளியிட்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அந்த காலத்தில் இருந்தவர்கள் அரச தர்பாரில் இருந்தார்கள். பாதையில் ஓரத்தில் மூட்டை தூக்கக்கூடியவனும் நிம்மதி இருந்தது. இந்த சம்பவத்தை சொல்லி குத்பாவை முடிக்கின்றேன். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நபியாக்களே, ஷேக் சந்தாவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அவருடைய ஒரு கிதாபிலும் அல் பிதாயா வன் நிஹாயாவிலும் இந்த சம்பவம் பதிவு செய்யப்படுகிறது. இன்று அல்லாஹ் செல்வ செழிப்பை தந்திருக்கின்றான். இன்று நாட்டாமியிடையும் கூட நிம்மதி இல்லை, மூட்டை சுமக்கக்கூடியவனும் நிம்மதி இல்லை. அன்றைய காலத்தில் நிலைமைகள் எப்படி இருந்தாலும் மூட்டை தூக்கக்கூடியவனும் நிம்மதி இருந்தது. அப்பாசியர்களுடைய ஆட்சி காலம் நாம் எல்லாம் படித்தவர்கள், நமக்கு தெரியும். இந்த பரம்பரையில் வந்தவர்கள் தான் ஹாரூன் ரஷீத். இந்த ஹாரூன் ரஷீதுடைய பேரன் தான் மஹ்மூன் ரஷீத். இந்த மஹ்மூன் ரஷீதுக்கு ஒரு மகன் இருந்தார், அலி இப்னு மஹ்மூன். ஆட்சி பரம்பரை பரம்பரையாக மாறி மாறி வந்தது. அதன் பிறகு அலி இப்னு மஹ்மூன் இந்த பக்தாதை ஆட்சி செய்யக்கூடிய பொறுப்பை ஏற்றார். இதுவரைக்கும் ஜும்மாவில் தூங்கினவர்கள் இப்ப தூங்காம இது சரி கேட்டுட்டு ஜும்மா முடிச்சிட்டு போங்க, எல்லாம் ரஹ்மத் செய்வான். இந்த அலி இப்னு மஹ்மூன் ஒரு நாள் காலையில் பக்தாத் நகரை பார்க்கிறார். பக்தாத் எவ்வளவு வியாபார ஸ்தலத்தில் உயர்ந்தது, மிகவும் வியாபாரிகள் நிறைந்த இடமாக இருந்தது. இந்த நேரத்தில் அலி இப்னு மஹ்மூன் ஒரு நாட்டாமை மூட்டை தூக்கக்கூடிய ஒரு நாட்டாமையை பார்க்கிறார். அவருடைய முகம் பிரகாசமானதாக இருந்தது. அவர் ஆச்சரியமான மனிதராக இருந்தார். நீண்ட சம்பவம், நேரம் போதால் சுருக்கமாக சொல்கின்றேன். அவருடைய முகப்பிரகாசத்தை கண்டு இவர் அதிர்ந்து போனார். காலையில் பஜாருக்கு நேரத்தோடு வருவார். பஜாருக்கு வந்து காலையில் மூட்டைகளை தூக்க ஆரம்பிப்பார். முஹாவுடைய நேரம் வந்தவுடன் அந்த நாட்டாமை அப்படியே தன்னுடைய வேலையை விட்டுவிட்டு தஜிலா நதி பக்கத்தில் ஓடிக்கொண்டிருந்தது. அந்த நதிக்கு சென்று அவர் உலு செய்துவிட்டு அதன் அருகில் 4 ரக்அத் துஹா தொழக்கூடியவராக இருந்தார். இதை அலி இப்னு மாமூன் பல நாட்களாக கண்காணித்துக் கொண்டே இருந்தார். தன்னுடைய அரசு சபையில் இருந்த அதிகாரிகளிடம் சொன்னார், இந்த நாட்டாமையை நான் பல நாட்களாக பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். அவர் ஒரு அதிசயமான மனிதராக இருக்கிறார். அவருடைய முகம் இந்த அளவு பிரகாசமானதாக இருக்கிறது. அவர் நாட்டாமையின் தோற்றத்தில் வந்த அபூர்வ மனிதனாக இருக்கிறார். இவரை நம்முடைய தர்பாருக்கு, அரச சபைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதாக தன்னுடைய மந்திரிகளிடம் சொல்லி அனுப்பினார். ஆனால் ஒரு நிபந்தனையை போட்டார். அவரிடம் சென்று, நீங்கள் கண்ணியமான முறையில், அழகான முறையில், மிருதுவாக, சொத்தாக நடந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி அவரை இந்த தர்பாருக்கு கொண்டு வரக்கூடாது என்பதாக நிபந்தனையிட்டார். அரச மந்திரிகள் அந்த மனிதரிடம் செல்கின்றார். சென்று அவர் துஆவுடைய தொழுகையை நிறைவேற்றியதன் பிறகு சொன்னார்கள், நம்முடைய அரசர் உங்களை இன்று அழைக்கிறார். அந்த நாட்டாமை என்ன சொல்லி இருப்பார், நாங்கண்டா நானும் நீங்களும் ஒரு கவர்மெண்ட் ஒத்தரு, அரச மந்திரி இல்லாட்டி மினிஸ்டர் யார் சரி கூப்பிட்டா, என்ன பெரியாட்டியும் கூப்பிட்டிருக்காரு, அப்படி சரி நாங்க பேர் போட்டுக்கொள்வோம், எங்கட புத்தி அப்படித்தானே, நான் மறந்தாலும் அவரை என்ன ஞாபகம் வச்சிருக்காரு இல்லையா அப்படின்னு கேட்போம். ஆச்சியாரா, நோம்புல என்ன நினைக்க இல்ல, ஞாபகம் இல்லாட்டி அவர் என்ன கூப்பிட்டிருக்காரு இல்லையா. அவர் என்ன சொன்னார், அரச சபைக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம், எனக்கும் அவர்களுக்கும் என்ன சம்பந்தம், நான் வர முடியாது என்பதாக மறுத்துவிட்டார். இல்லை, ஒரு மாதிரி அவரை சமாளித்து அப்படியே அரச சபைக்கு கூட்டிக் கொண்டு வந்தார்கள். அந்த நேரத்தில் அந்த நாட்டாமை ஒரு துஆவை ஓதிவிட்டு வந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எல்லா நிலைமையிலும் இந்த துஆவை யார் ஓதுகிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு போதுமானவனாக இருக்கின்றான். அந்த தர்பாருக்குள் நுழைவதற்கு முன்னால் அந்த நாட்டாமை ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வகீல் எனக்கு சிறந்த பொறுப்புதாரி அல்லாஹ் மாத்திரம்தான் என்று ஓதிவிட்டு அரச சபைக்குள் நுழைந்தார். அரசர் ஒரு பேட்டி கண்டார். நீண்ட பேட்டி, நேரம் போதாது ஒரு சில விடயங்களை சொல்லி முடிக்கின்றேன். கேட்டார், உங்களுடைய வாழ்க்கையை நான் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன், பல நாட்களாக அவதானித்தேன், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் சிக்கல்கள் இருக்கிறதா? அந்த நேரத்தில் அவர் சொன்னார், பிரச்சனையா, சிக்கல்களா, துன்பமா? சொன்னார், என்னுடைய வீட்டுக்குள்ளால் எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த சிக்கலும் இல்லை, நிம்மதியாக வாழ்கின்றேன். எவர்கள் பாவிகளாக இருக்கிறார்களோ, அல்லாஹ்வை மறந்திருக்கிறார்களோ, அல்லாஹ்வை புரியாமல் இருக்கிறார்களோ, அவருடைய வீட்டுக்குள்ளால் தான் நிம்மதியில்லாத வாழ்க்கையும் சஞ்சலத்தையும் துக்கத்தையும் அல்லாஹ் கொடுக்கின்றான். என்னுடைய வீட்டுக்குள்ளால் எந்த பிரச்சனையும் இல்லை என்பதாக சொன்னார். அரசர் அதிர்ந்து போனார். பிறகு கேட்டார், மாலையில் நீங்கள் வீடு செல்கின்றீர்களே, வீட்டுக்கு செல்லும் பொழுதோ நீங்கள் 2 ரொட்டியை எடுத்துக்கொண்டு செல்கின்றீர்கள், அந்த 2 ரொட்டியும் யாருக்காக வேண்டி கொண்டு செல்கிறீர்கள்? அந்த நேரத்தில் அந்த மனிதர் சொன்னார், என்னுடைய தாய் இருக்கிறாள், மூதாட்டி தாய், வயது வந்தவள், அவருடைய 2 கண் பார்வையும் இல்லாமல் போய்விட்டது, குருடாகிவிட்டது, ஆனால் உடலில் குறைபாடு இருக்கின்றதே தவிர அல்லாவை ஜிக்ர் செய்வதில், அல்லாவை இபாதத் செய்வதில், அல்லாவை நினைவுபடுத்தக்கூடிய விடயத்தில் என்னுடைய தாய் இன்னும் குறை அற்றவராக இருந்து கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் என்னுடைய தாய் அல்லாவை நினைத்துக் கொண்டே இருக்கிறாள், அந்த ரப்புக்காக வேண்டி ஒவ்வொரு நாளும் என்னுடைய தாய் நோம்பு பிடித்துக் கொண்டிருக்கிறாள், அந்த தாயுடைய இஷ்டாரத்துக்காக வேண்டி தான் ஒரு ரொட்டியை கொண்டு செல்கின்றேன். அந்த இரண்டாவது ரொட்டி யாருக்கு கொண்டு செல்கின்றீர்கள்? அந்த மனிதர் சொன்னார், என்னுடைய சகோதரி அவளுடைய கையும் காலும் ஊனமாக இருக்கிறது, அவளும் உடலில் குறைபாடு உள்ள பெண்ணாக இருந்தால் ஆனால் படச்சிறப்பை திக்ர் செய்வதில், அல்லாவை இபாதத் செய்வதில், அல்லாவை வணங்கக்கூடிய விடயத்தில் எந்த ஒரு குறைபாடையும் அவள் வைக்கவில்லை. ஒவ்வொரு நாளும் என்னுடைய அந்த சகோதரியும் நோம்பு பிடித்துக் கொண்டிருக்கிறாள், அந்த சகோதரியுடைய இஃப்தாருக்காக வேண்டித்தான் இந்த ரொட்டியை கொண்டு செல்கின்றேன் என்பதாக சொல்லி முடித்தார். உலமாக்கள் எழுதுகிறார்கள், ஷேக் தந்தாவி ரஹிமஹுல்லா அவர்களும் அல் விதாயா வன் நிஹாயாவுடைய ஆசிரியரும் எழுதுகிறார்கள், காலப்போக்கில் இந்த ஹாரூன் ரஷீதுடைய பரம்பரையில் வந்த அலி இப்னு மாமூன் அரச சபையை விட்டு வெளியேறி அப்படியே மிகப்பெரிய ஒரு வலியாக இந்த உலகத்தை விட்டு சென்றார். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அந்த காலத்தில் இருந்த மூட்டை தூக்கக்கூடிய அந்த நாட்டாமையிடம் கூட நிம்மதி இருந்தது. இன்று அல்லாஹ் செல்வ செழிப்பை நமக்கு தந்திருக்கின்றான், நிம்மதியற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே புதிய வருடத்தை அடைந்த நாம் அந்த வருடத்தை சரியாக பயன்படுத்தி அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடிய நன்மக்களாக மாறுவதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யாழ்லா நம்முடைய குற்றம் குறைகளை மன்னித்து மறைத்தருள்வாயாக. யாழ்லா புதிய வருடத்தில் கால் வைத்திருக்கிறோம். யா அல்லாஹ், இந்த வருடத்தை சரியாக உனக்கு பொருத்தமானதாக கழிப்பதற்கு உதவி செய்வாயாக. யாழ்லா இந்த ஊர் மக்களை பொருந்திக் கொள்வாயாக. நம்முடைய மூதாதையர்கள் எத்தனை பேர் கபரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், யாழ்லா அவருடைய கபர்களை எல்லாம் சொர்க்கத்துடைய பூஞ்சோலையாக ஆக்கி வைப்பாயாக. யாழ்லா இந்த ஊர் மக்களை பொருந்திக் கொள்வாயாக. இங்க இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அனைவர்களையும் கபுல் செய்து கொள்வாயாக. யார் யாரெல்லாம் உனக்காக வேண்டி தான தர்மங்கள் செய்தார்களோ அவர்களுடைய தர்மங்களை எல்லாம் பொருந்திக் கொள்வாயாக. யார் யாரெல்லாம் இன்னும் ஆவலுடன் இருக்கிறார்களோ யா அல்லாஹ், அவர்களுக்கும் அந்த ஆர்வத்தையும் ஆசையையும் கொடுத்த மாதிரி உனக்காக வேண்டி செலவழிக்கக்கூடிய பாக்கியங்களையும் கொடுத்தருள்வாயாக. யா அல்லாஹ், நம்முடைய தாய் தந்தையர்களை பொருந்திக் கொள்வாயாக, நம்முடைய உற்றார் உறவினர்களை பொருந்திக் கொள்வாயாக, நம்முடைய மஹல்லாவை பொருந்திக் கொள்வாயாக. நம்முடைய சிறிய சிறிய தவறுகளின் காரணமாக எம்மை நிம்மதியற்றவர்களாக ஆக்கிவிடாது யா அல்லாஹ். மனம் நிறைந்த நிம்மதியை நமக்கு தந்தருள்வாயாக. நம்மை கண்ணியமானவர்களாக வாழ வைப்பாயாக. நம்முடைய பரம்பரையை யா அல்லாஹ், குர்ஆனையும் ஹதீஸையும் சுமந்த பரம்பரையாக ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், நம்மை கபூல் செய்து கொள்வாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.